தந்தை மகன் தூயாவியாரின் பெயராள்ளே. நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கடவுள் தந்திருக்கின்ற இந்த புதிய நாளுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த நாள் முழுவதும் கண்ணின் கருவிழியாக நம்மை கரம் பிடித்து காத்து வந்த கடவுளின் மேலான கிருபையை நன்றியோடு நினைவுகூர்ந்து அவருக்கு நன்றி சொல்லி நன்றியின் பலியாக இப்பலியை நாம் ஒப்புக்கொடுப்போம். இந்த புதிய நாளில் அவருக்கு உகந்த மனிதர்களாக நாம் நமது வாழ்வை அமைத்து கொள்ள ஆற்றல் வேண்டி இத்திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுத்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமீன்.
மன்றாடுவோமாக. இறைவா தந்தமைக்கெல்லாம் ஊற்றும் தொடக்கமுமானவரே, மறை சாட்சியரான புனித ஆன்றுவும் அவர் தோழர்களும் இரத்தம் சிந்தும் அளவுக்கு உம் திருமகனுடைய சிலுவையின் மீது பற்று கொண்டிருக்க செய்தீரே. அவர்களுடைய பரிந்துரையால் நாங்கள் உமது அன்பையும் சகோதரர் சகோதரிகளிடையே பரப்பி பெயரிலும் வாழ்விலும் உம்முடைய பிள்ளைகளாக விளங்கும் ஆற்றல் பெற அருள்வீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
முதல் வாசகம். பாபிலோன் மாநகரே, நீ வீசி எறியப்படுவாய். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 18 இறைவசனங்கள் 1-2 மற்றும் 21-23 முடிய. அதிகாரம் 19 இறைவசனங்கள் 1-3 மற்றும் 9 முடிய. சகோதரர் சகோதரிகளே, வேறொரு வானத்துதர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மிகுந்த அதிகாரம் கொண்டிருந்த அவருடைய மாட்சியால் மண்ணகம் ஒளிர்ந்தது. அவர் வல்லமையோடு குரல் எழுப்பி பின்வருமாறு கத்தினார். வீழ்ந்தது, வீழ்ந்தது பாபிலோன் மாநகர். அவள் பேய்களின் உறைவிடமாக, அனைத்து தீய ஆவிகளின் பதுங்கிடமாக, தூய்மையற்ற பறவைகள் அனைத்தின் புகலிடமாக, தூய்மையற்ற வெறுக்கத்தக்க விலங்குகளின் இருப்பிடமாக மாறிவிட்டாள். பின்னர் வலிமை வாய்ந்த ஒரு வானத்துதர் பெரிய எந்திரக்கல் போன்ற ஒரு கல்லை தூக்கி கடலில் எரிந்து பின்வருமாறு கூறினார். பாபிலோன் மாநகரே, நீ இவ்வாறு வீசி எறியப்படுவாய். நீ இருந்த இடம் தெரியாமல் அழிந்து விடுவாய். யாழை மீட்டுவோர், பாடகர், குழல் ஊதுவோர், எக்காள முழங்குவோர் ஆகியோர் எழுப்பும் இசை இனி உன் நடுவே எழவே எழாது. தொழில் செய்யும் கைவினைஞர் அனைவரும் இனி உன் நடுவே குடியிருக்க மாட்டார்கள். எந்திரக்கல் எழுப்பும் ஒளி இனி உன் நடுவே எழவே எழாது. விளக்கின் ஒளி இனி உன்னகத்தின் ஒளி ஒளிராது. மணமக்களின் மங்கள ஒளி இனி உன்னகத்தை எழவே எழாது. ஏனெனில் உன் வணிகர்கள் மண்ணுலகின் பெருங்குடி மக்களாய் விளங்கினார்கள். உன் பில்லி சூனியம் எல்லா நாடுகளையும் ஏமாற்றிவிட்டது. இதன்பின் பெருந்திரளான மக்களின் கூச்சல் போன்ற ஒளி விண்ணகத்தில் எழ கேட்டேன். அது பின்வருமாறு முழங்கியது. அல்லேலூயா! மீட்பும் மாட்சியும் வல்லமையும் நம் கடவுளுக்கே உரியன. ஏனெனில் அவருடைய தீர்ப்புகள் உண்மை உள்ளவை, நீதியானவை. தன் பரத்தமையால் மண்ணுலகை அழிவுக்குட்படுத்திய பெயர் போன அந்த விலைமகளுக்கு அவர் தீர்ப்பு வழங்கினார். தம் பணியாளர்களை கொன்றதற்காக அவளை பழிவாங்கினார். மீண்டும் அந்த மக்கள் அல்லேலூயா, அந்த நகர் நடுவிலிருந்து புகை என்றென்றும் மேலே எழுந்த வண்ணம் உள்ளது என்றார்கள். அந்த வானத்துதர் என்னிடம், ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் என எழுது என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 100. பல்லவி. செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21. இறை வசனங்கள் 20-28 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, எருசலேமை படைகள் சூழ்ந்திருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு நெருங்கி வந்துவிட்டது என அறிந்து கொள்ளுங்கள். அப்போது யூதேயாவில் உள்ளவர்கள் மலைகளுக்கு தப்பி ஓடட்டும், நகரத்தின் நடுவில் உள்ளவர்கள் வெளியேறட்டும், நாட்டுப்புறங்களில் இருப்பவர்கள் நகரத்துக்குள்ளே வர வேண்டாம், ஏனெனில் அவை பழி வாங்கும் நாட்கள். அப்போது மறைநூலில் எழுதியுள்ள யாவும் நிறைவேறும். அந்நாட்களில் கருவுற்றிருப்போர் பாலூட்டுவோர் ஆகியோரின் நிலைமை அந்தோ பரிதாபம், ஏனெனில் மண்ணுலகின் மீது பேரிடரும் அம்மக்கள் மீது கடவுளின் சினமும் வரும். அவர்கள் கூரான வாளால் வீழ்த்தப்படுவார்கள், எல்லா நாடுகளுக்கும் சிறைபிடித்து செல்லப்படுவார்கள். பிற இனத்தார் காலம் நிறைவு பெறும் வரை எருசலேம் அவர்களால் மிதிக்கப்படும். மேலும் கதிரவனிலும் நிலவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும். மண்ணுலகில் மக்களினங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்றே தெரியாது குழப்பமடைவார்கள். உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கமுறுவர், ஏனெனில் வான்கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிடமகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழ தொடங்கும் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். பொது காலத்தின் 34வது வாரத்தில் நாம் ஆண்டவரின் நாள் குறித்தும் இறுதி நாட்கள் குறித்தும் உயிர்ப்பு குறித்தும் ஆழமாக சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவரின் நாள் எப்போது வரும் என்பதை எவரும் அறியாதிருக்கின்ற நிலையில் அந்த ஆண்டவரின் நாளுக்கு நம்மை நாமே தகுதி உள்ளவர்களாக மாற்றிக்கொள்ள இன்றைய நாளில் இறை வார்த்தை வழியாக நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்படுகின்றோம். பல நேரங்களில் இறை வார்த்தையை மனதில் கொண்டு திரித்து கூறக்கூடிய மனிதர்கள் நம்மிடையே பலரும் உண்டு. பலவிதமான போர்களும் பலவிதமான சண்டை சச்சரவுகளும் எழும் என்ற ஆண்டவரின் வார்த்தைகளை அடிப்படையாக கொண்டு உலகில் நடக்கின்ற போர்களின் போதும் இயற்கை சீற்றங்களின் போதும் கொடிய நோய்களின் போதும் இந்த உலகம் முடிவுக்கு வந்துவிட்டது. ஆண்டவர் உரைத்தது போல அனைத்தும் நடந்துவிட்டது. மானிடமகன் வரப்போகிறார் என்று சொல்லுகின்ற மனிதர்கள் பலர் நம்மிடையே பல நேரங்களில் தோன்றி மறையலாம். ஆனால் ஆண்டவரின் வார்த்தையை ஆழமாக சிந்திக்கின்ற போது நாடுகளை எதிர்த்து நாடுகளும் ஒரு அரசை எதிர்த்து மற்றொரு அரசும் என பலவிதமான குழப்பங்களும் இயற்கை சீற்றங்களும் பேரழிவுகளும் நேருகிற போது முடிவு உடனே வந்து விடாது. ஆனால் நிகழுகின்ற ஒவ்வொன்றுமே நமது வாழ்வை நாம் திரும்பி பார்ப்பதற்கான ஒரு அழைப்பை தருகிறது. எதற்காக போரும் எதற்காக சண்டை சச்சரவுகளும் நாம் வாழுகின்ற இந்த சமூகத்தில் மேலோங்கி நிற்கிறது என்ற கேள்வியை எழுப்புகிற போது தனக்கு கீழ் ஒருவரை வைத்து கொள்ள வேண்டும், தான் முதலாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் எனக்கு கீழ் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கியதன் அடிப்படையில் பல நேரங்களில் பலவிதமான போராட்டங்களும் பலவிதமான போர்களும் நாம் வாழ்ந்த இந்த சமூகத்தில் அரங்கேறி இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இன்றைய முதல் வாசகம் கூட இறுதி நாட்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பது குறித்து யோவான் தான் கண்ட காட்சியினை எடுத்துரைக்கிறார். அந்த காட்சியின் பின்புலம் கூட இந்த இஸ்ரவேல் மக்களை அடிமைப்படுத்துகின்ற பலர் அன்று வீழ்ந்து போவார்கள் என்ற எண்ணமானது வழங்கப்படுகிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரின் அழிவை குறித்து பேசுகின்றார். இந்த நகரத்தில் உள்ளவர்கள் எல்லாம் கடவுளின் கட்டளைகளை வாழ்வாக்க தவறி போனவர்களாக தங்கள் வாழ்வை அமைத்து கொண்ட போது மனமாற்றத்திற்கான அழைப்பு நாளுக்கு நாள் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட இந்த இறை வார்த்தையின் அடிப்படையில் தங்கள் வாழ்வை சுயாய்வு செய்து நல்லதொரு மாற்றத்தை முன்னெடுத்து கொள்ளாத அவர்கள் பலவிதமான துன்பங்களுக்கு உள்ளாவார்கள் என்பதை இயேசு எடுத்துரைக்கிறார். இந்த துன்பங்கள் வருகிற போதெல்லாம் ஐயோ என்று நாம் கலங்குவதை விட கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்வை வாழ்ந்த ஒவ்வொருவருமே தலை நிமிர்ந்து நிற்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். நாம் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும், ஏனெனில் நமக்கு மீட்பு நெருங்கி வந்து விட்டது என்ற ஆண்டவரின் வார்த்தைகளை இதயத்தில் இருத்தி ஆழமாக இன்றைய நாளில் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். மண்ணில் வாழுகின்ற போது ஒவ்வொரு மனிதனுமே தன் வாழ்வை தன் மனம் போன போக்கில் அமைத்து கொள்ளுகிறோம். மனம் போன போக்கில் வாழ்வதற்காக அல்ல இந்த வாழ்வு. நமது வாழ்வு என்பது அடுத்தவருக்கு அர்த்தமுள்ள ஒரு வாழ்வாக அமைய வேண்டும். நாம் ஒருவர் மற்றவர் மீது அக்கறை கொண்டவர்களாக, அடுத்தவர் நலனில் எப்போதும் அக்கறை காட்டக்கூடிய மனிதர்களாக நாளும் இந்த சமூகத்தில் வாழ்வதற்கான அழைப்பு நமக்கு தரப்படுகிறது. பல நேரங்களில் நமது அக்கறை என்பது குறுகிய மனநிலை கொண்டதாகவே மாறிப்போகிறது. பாரதிதாசன் குறிப்பிடுவது போல, தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவையுண்டு தானுண்டு என வாழ்வோன் சின்னதொரு கடுகுள்ளம் கொண்டோன் என சொல்லுகின்ற பாரதிதாசனின் வார்த்தைகளுக்கு ஏற்ப பல நேரங்களில் நமது வாழ்வானது நமது உறவுகள் நமது குடும்பம் என்ற ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளாக அடங்கி போகிறது. ஆனால் நமது வாழ்வு ஒரு குறுகிய வட்டத்திற்குள் அடங்கி செல்லுகின்ற ஒரு வாழ்வு அல்ல. நமது வாழ்வு என்பது இந்த சமூகத்தில் உள்ள அனைவர் நலனிலும் அக்கறை காட்டக்கூடிய ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும். இந்த வாழ்வை நாம் நமது வாழ்வாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தை வழியாக இறைவன் நம்மோடு உரையாடுகின்றார். பல நேரங்களில் இந்த இறைவனின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தவர்களாய் நமது வாழ்வை நாம் நெறிப்படுத்திக் கொள்கிறோம். ஆனால் பல நேரங்களில் இந்த இறைவனின் வார்த்தைகளை கண்டும் காணாமலும் உணராமலும் நமது வாழ்வை நகர்த்தி செல்லக்கூடிய மனிதர்களாகவே இருந்து செல்கிறோம். ஒரு ஊரிலே மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டதாம். அந்த ஊரில் கடவுள் நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதன் இந்த வெள்ளப்பெருக்கிலிருந்து கடவுள் தன்னை காப்பாற்றுவார் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்தான். அதன் அடிப்படையில் வீடுகளில் தண்ணீர் புகுந்த போதெல்லாம் அவன் மண்டியிட்டு ஜெபிக்கக்கூடியவனாக இருந்தான். தண்ணீர் மட்டம் உயர 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 வீட்டிற்குள் அமர்ந்திருந்த மனிதன் வீட்டின் மேல் தளத்திற்கு சென்றான். அங்கிருந்தவர்களை எல்லாம் மீட்பதற்காக அரசு பலவிதமான நடவடிக்கைகளை எடுத்தது. எல்லோரும் அந்த இடத்தை விட்டு வெளியேறினார்கள். ஆனால் இந்த மனிதன் அந்த இடத்தை விட்டு வெளியேற மறுத்துவிட்டான். தான் நம்புகிற இறைவன் தன்னை காப்பாற்றுவார் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் அவன் அந்த வீட்டிலிருந்து வீட்டின் மேல்தளத்தில் சென்று தன் வாழ்வை அமைத்து கொள்ளக்கூடியவனாக ஆண்டவர் வந்து காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு அமர்ந்திருந்தான். மழை பெய்து கொண்டே இருந்தது. வெள்ளம் அதிகரித்து கொண்டே சென்றது. நீர்மட்டம் உயர உயர வீட்டின் மேல்தளமும் நீரில் மூழ்கும் நிலை ஏற்பட்டது. அந்த நேரத்தில் கூட தண்ணீரில் தத்தளித்த அந்த மனிதனை காப்பதற்காக சிலர் கயிறுகளை போட்டு அவனை அழைத்த போது தான் நம்புகிற இறைவன் தன்னை நேரடியாக வந்து காப்பாற்றுவார் என்ற மனநிலையோடு அந்த இளைஞன் இருந்தான். காலத்தின் போக்கு சில நேரங்களில் தண்ணீர் மட்டம் உயர அவன் தண்ணீரில் மூழ்கி இறந்து போனான். இறந்து போன இந்த மனிதன் கடவுளிடத்தில் சொன்னானாம், நான் உன்னிடத்தில் ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தேன், நீர் வந்து என்னை காப்பாற்றுவீர் என எண்ணிக்கொண்டிருந்தேன், ஏன் என்னை காப்பாற்ற தவறினீர் என்ற கேள்வியை எழுப்பினானாம். அப்போது கடவுள் சொன்னாராம், உன்னை காப்பதற்கு எத்தனையோ வழிகளில் உன்னை சந்தித்தேன், ஆனால் நீ என் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை என்றாராம். பல நேரங்களில் கடவுளை பற்றிய ஆழமான புரிதல் என்பது நேரடியாக அவர் வந்து நம்மை மீட்டுக் கொள்வார், நாம் துன்பப்படுகிற போது நேரடியாக அவர் வந்து உதவி செய்வார் என்ற மனநிலையானது மனிதர்கள் மத்தியில் மேலோங்குகிறது. நாம் பார்க்கின்ற, நாம் எதிர்பார்க்கின்ற அதிசயங்களையும் அற்புதங்களையும் இந்த இறைவன் நேரடியாக செய்ய வல்லவர் என்று எண்ணக்கூடியவராக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் பல மனிதர்கள் வழியாகவே இந்த சமூகத்தில் நெடுநாட்களாக உரையாடி கொண்டிருக்கின்றார். பல மனிதர்கள் வழியாகத்தான் நாம் செய்கிற தவறுகளை நமக்கு சுட்டு காட்டக்கூடியவராக இருக்கின்றார். நாம் செல்லுகின்ற பாதை தவறு என்பதை பல மனிதர்கள் வழியாக சுட்டி காண்பித்து நல்லதொரு மாற்றத்தை முன்னெடுத்தவர்களாய் வாழ்வை மாற்றிக்கொண்டு ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்வை நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்பதை நெடுங்காலமாகவே இறைவன் செய்து கொண்டிருக்கிறார். பல நேரங்களில் மனிதர்களுடைய பேச்சுக்களை நாம் வெறுமனை எடுத்துவிட்டு நகர்ந்து விடுகிறோம். கடவுள் பல நேரங்களில் இந்த மனிதர்கள் வழியாகத்தான் நம்மோடு உரையாடி கொண்டிருக்கிறார். இறை வார்த்தையின் அடிப்படையில், இறை வார்த்தைக்கான விளக்கத்தின் அடிப்படையில் கடவுள் நம்மோடு அனுதினமும் உரையாடுகிறார். இந்த இறைவனின் வார்த்தைகளை வெறுமன செவிகொடுத்து கேட்கிற நபர்களாகவே பல நேரங்களில் நமது வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ளுகிறோம். ஆண்டவரின் நாள் எப்போது வரும் என்பதை அறியாத நிலையில் இருக்கக்கூடிய நாம் இந்த மண்ணில் வாழுகிற ஒவ்வொரு நாளுமே நமது வாழ்வை கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்வாக அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை அனுதினமும் இறைவன் தன்னுடைய வார்த்தைகளின் வழியாக, பல மனிதர்கள் வழியாக நமக்கு சொல்லித் தருகிறார். இந்த இறைவனின் வார்த்தைகளை வெறுமன வார்த்தைகளாக மட்டுமே நாம் கேட்டுவிட்டு நகர்ந்து விடாமல் இந்த வார்த்தைகளை இதயத்தில் இருத்தியவர்களாய் நமது வாழ்வை சுயாய்வு செய்து பார்த்து திடீரென வருகின்ற அந்த ஆண்டவரின் நாளில் அவரை எதிர்கொண்டு செல்வதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோமா என்ற கேள்வியை நாம் நமக்குள்ளாக எழுப்பி பார்ப்போம். ஒரு ஆண்டின் முடிவு வருகிற போதெல்லாம் இந்த உலகம் அழிவை சந்திக்க போகிறது என சொல்லுகின்ற நபர்கள் அதிகமாக இருக்கலாம். ஆனால் நாம் இந்த உலகம் அழிவை சந்தித்தாலும் கூட நமது வாழ்வை கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்வாக அமைத்து கொண்டு இந்த நாள் முழுவதும் பயணித்து கொண்டிருக்கிறோமா? கேள்வியை நமக்குள்ளாக நாம் எழுப்பி பார்ப்போம். நம்மிடம் சரி செய்யப்பட வேண்டியது என ஏதேனும் ஒன்று உண்டு என்றால் அவை எல்லாவற்றையும் சரி செய்து கொள்வதற்கான அழைப்பினை இந்த நாட்களில் இறைவன் நமக்கு தருகிறார். இறந்தவர்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்ற இந்த நவம்பர் மாதத்தில் மண்ணில் பிறந்த ஒவ்வொரு நபர்களுமே மரணத்தை சந்திப்போம் என்பதை அறிந்திருந்தாலும் இந்த மரணத்தை சந்திக்கின்ற நாள் வரை நாம் நமது வாழ்வை இந்த ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகளின் அடிப்படையில் அமைத்திருக்கிறோமா? குறுகிய வட்டத்தோடு வாழுகிறோமா? அல்லது பலதரப்பட்ட மனிதர்களையும் கடவுளின் பிள்ளைகள் என்ற எண்ணத்தோடு, நாம் அனைவரும் உடன் பிறப்புகள் என்ற உறவு நிலையோடு, அவர்களின் நலனில் அக்கறை கொண்ட மனிதர்களாக நமது வாழ்வை அமைத்து கொள்ளுகிறோமா என சிந்தித்து பார்ப்போம். இயேசு இந்த மண்ணில் வாழ்ந்தபோது சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே சென்றார் என விவிலியம் சுட்டி காட்டுகிறது. 1000 ஆண்டுகளாக இந்த இயேசுவை பின்பற்றி நடக்கக்கூடிய நாம் செல்லுகின்ற இடமெல்லாம் இந்த இயேசுவை போல நன்மை செய்கிற நபர்களாக இருக்கிறோமா? அல்லது நமக்கு நெருங்கிய உறவுகளுக்கு மட்டும் நல்லவர்களாக, நன்மை செய்பவர்களாக நமது வாழ்வை அமைத்து கொள்ளுகிறோமா? கேள்விகளை அதிகமாக இதயத்தில் எழுப்புவோம். கேள்விகளுக்கான விடை தர வேண்டியது யாரோ ஒருவர் அல்ல, நாம் ஒவ்வொருவருமே. நமது வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வாக இருக்கிறது? இந்த கடவுளுக்கு உகந்த வாழ்வாக இருக்கிறதா என சிந்திப்போம். நல்லதொரு மாற்றத்தை நமக்குள் விதைத்து கொண்டவர்களாய் ஆண்டவரின் நாளுக்கு நம்மை நாம் தகுதி உள்ளவர்களாக மாற்றிக்கொள்ள இறைவன் என்ற இறை வார்த்தையின் வழியாக நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். இந்த இறைவனின் அழைப்புக்கு செவி கொடுத்த மனிதர்களாக நமது வாழ்வை நெறிப்படுத்தி கொண்டு அனுதினமும் இந்த ஆண்டவர் இயேசுவின் பாதையில் நமது பயணத்தை அமைத்து கொள்ள ஆண்டவரிடத்தில் அருள் வேண்டி இத்திருப்பலியில் தொடர்ந்து பக்தியோடு பங்கெடுத்து ஜெபிப்போம்.